சிவா எனும் சைவம்னால் ஆகிய அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
எல்லாருக்கும் நமஸ்காரம். நம சபாபிய சபாபதி பெஸ்ட் ஓனம். தலைப்பு வந்து நாலு வேதத்தை பத்தி ஒரு ஒரு அறிமுகம் தலைப்பு. இன்னைக்கு ஒரு அறிமுகம் மாதிரி, அப்புறம் மிச்ச நாலு நாளும் ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு வேதத்தை பத்தின ஒரு அறிமுகம். இங்க என்ன ஒரு அந்தந்த வேதத்தோட சிறப்பு அம்சம் என்ன, அதுல சில மந்திரங்கள், அப்புறம் அதோட சில கருத்துக்கள், இதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு அறிமுகம் மாதிரி பார்ப்போம். அதாவது முதல்ல நான் எப்படி போறேன் அப்படின்னா, மனிதனோட குறிக்கோள் என்ன, மனிதனின் குறிக்கோள், அப்புறமா வந்து அந்த குறிக்கோள்ல தர்மங்கிறது எப்படி வந்து அமைஞ்சிருக்கு, இந்த தர்மத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு தான் வேதம் இருக்கு, அதுதான் சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேதத்தை பத்தினா அதோட உட்பிரிவுகள் என்ன, எத்தனை வேதம் இருக்கு, பொதுவா எத்தனை வேதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு உண்மைதான், அதுல உட்பிரிவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு ஒரு இதுதான் வந்து ஒரு அணுகுமுறை அஜெண்டா. சோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிமுகம் தான். நான் நாலு வேதத்தையும் பத்தி ஒரு சாராம்சமா சங்கிராமா சொல்லிடுறேன். அதாவது பொதுவா நம்ம எடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஜீவராசியோட செயல்பாடும், அதாவது ஜீவராசின்னு நான் சொல்றேன், மனிதன் மட்டும் சொல்லனா, எந்த ஒரு ஜீவராசியோட செயல்பாடும் நமக்கு வந்து ரெண்டு வகையான செயல்பாடு. ஒண்ணு துக்க நிவர்த்தி, அதாவது துன்பத்தை போக்குதல், இன்னொன்னு சுகப்பிராப்தி, இன்பம் அடைதல், அப்படிங்கிறது ரெண்டும் தான் இங்க வந்து எந்த செயல்பாட்டோட ஒரு குறிக்கோளா இருக்கும். இது வந்து மனிதனுக்கு இதேதான் பொருந்தும். இப்ப பார்த்தோம்னா துக்க நிவர்த்தி தான் முதல்ல, அப்புறம்தான் சுகப்பிராப்தி. இந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய மாறக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு நமக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டா நமக்கு வந்து சுகத்தை தேடிக்கிறதுக்கான ஒரு மனசு இருக்காது. இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து நம்ம வரோம், ஒரே ரொம்ப டென்ஷனான ஒரு டே, நமக்கு ரொம்ப தலை வலிக்கிறது, ஆனா வந்து வீட்டுல வந்து நல்லா ஒரு சுவையான வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னா, அதை நம்ம நேரடியா வந்த உடனே சாப்பிட முடியாது, நமக்கு தலைவலி பயங்கரமா இருக்கும். அதை ஒரு மாத்திரை போட்டு ஒரு அரை மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த தலைவலியை போக்கிட்டு தான் நம்ம சாப்பிடவே வருவோம் இல்லையா. அதனாலதான் முதல்ல வந்து துக்க பிராப்தி, துக்க நிவர்த்தி, அப்புறம்தான் சுகப்பிராப்தி. சோ இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். எறும்பு, யானை, எதுக்கு வேணாலும், மண்புழு, எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இது இந்த ஆர்டர்ல தான் அதோட செயல்பாடு தான் இருக்கும். இப்போ மனிதர்கள் எடுத்தா எந்த, அதுவும் அதேதான், எந்த ஒரு செயலும், நம்ம கோயிலுக்கு போறோமோ, இல்ல வேத பாராயணம் பண்றோமோ, இல்ல ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றோமோ, இல்ல திருவாசகம் இது மாதிரி எல்லாம் பாடுறோமோ, இதெல்லாமுமே இந்த அது ஒரு பக்கம், இதெல்லாம் சாத்வீகமான ஒரு செயல். இன்னொரு பக்கம் எடுத்திருந்தா சினிமாவுக்கு போறது, மாலுக்கு போறது, அப்புறம் வந்து கள்ளு கடையில போய் தண்ணி இது சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரி தாமசிகமான செயல்பாடெல்லாம் கூட இந்த ரெண்டு செயலை குறிச்சுதான். ஒன்னா துக்க நிவர்த்திக்கு பண்ணணும், இல்ல சுகப்பிராப்திக்கு பண்ணணும். இது நீங்க கேட்கலாம், என்னடா இது கோயிலுக்கு போறதும் கள்ளு கடையில போய் சாராயம் குடிக்கிறதும் ஒன்னாக முடியுமா அப்படின்னா, நோக்கம் ஒண்ணுதான், ஆனா அது அந்த ஆனந்தமோ அந்த நாம் அடைஞ்ச சுகமோ அந்த துக்க நிவர்த்தியோ அதோட என்ன சொல்றதுன்னா, ஆழ்ந்த ஒரு நம்ம நல்ல ஆழ்ந்த இன்பம் அடைஞ்சிருக்கோமா, துக்கம் பர்மனண்டா போயிருக்கா, அது வந்து தற்காலிகமான ஒரு துக்க நிவர்த்தியா இல்ல பர்மனண்டான ஒரு துக்க நிவர்த்தியா அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுறது. இப்போ இதை ஒட்டிதான் நம்ம நான் சொன்னது துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தியை ஒட்டிதான் மனித சமுதாயத்துக்குள்ள இன்னும் நுணுக்கமா நாலு புருஷார்த்தமா பிரிச்சிருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாலு புருஷார்த்தமா இருக்கு. இந்த நாலு புருஷார்த்தோட ஒரு நோக்கம் என்னன்னா, மனிதனை வந்து ஒரு அமைதியான செழிப்பான வாழ்க்கை வாழ வைக்கிறது தான் மோட்சங்கிறது. வேற பொதுவா தர்மார்த்த காமங்கள், அதாவது பொதுவா வந்து மனித சமுதாயத்துல இந்த மூணோட தேடல் தான் ஜாஸ்தி அதிகமா இருக்கும். மோக்ஷ புருஷார்த்தத்தோட தேடல் வந்து ரொம்ப ஒரு குறிப்பா கம்மியான ஒரு ஒரு சிலர்கிட்ட தான் அந்த மோக்ஷத்தோட தேடுதல் வந்து அதிகமா நம்ம காணப்படுது. இப்போ நம்ம வந்து இந்த தர்மார்த்த காம மோக்ஷம் அறம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அறம் அப்படிங்கறது தான் வந்து மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது வேற வேற எந்த பிராணியும் ஒன்னா சுக துக்கம் அனுபவிக்க முடியும் இன்ஸ்டிங்டா. அதாவது அதுக்கு வந்து சுகம் சுகம் வந்தா அதை தேடி போகும். யானைக்கு வந்து ஏதாவது கரும்பு கிடைச்சா அதிட்ட போகும், இல்ல புல்ல திங்கும், ஏதாவது அதை வந்து துன்பப்படுத்துற மாதிரி யாராவது வந்து அதை வேட்டையாடினாலோ இல்ல அது மேல கல் எறிஞ்சாலோ அது ஓடி போகும். ஆனா இதுல இருந்து எப்படா நம்ம மீள்றது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த இந்த பிராணிகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவுங்கிறது உண்டு. அதாவது எப்படி நிரந்தரமான சுகம் அடையணும், எப்படி துக்கத்தை நிரந்தரமா போக்கிக்கணும் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறிவுக்கு கொடுத்து வச்ச ஒரு ஒரு விஷயம். மற்ற பிராணிகளுக்கு அது கிடையாது. அதனால மனிதன் மட்டும்தான் அந்த தர்மம் அப்படிங்கிறத கடைப்பிடிக்க முடியும். சரி, இப்ப தர்மம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவா நாம தர்மம் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா என்ன வந்து பொதுவா என்ன மாதிரி அதை வந்து எடுத்துக்கிறா அப்படின்னா ஒரு மதம், அதாவது தர்ம சர்வ தர்ம சமபாவ் அப்படிங்கிற மதம், ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு குறுகிய ஒரு அர்த்தத்தை தான் அது கற்பிக்கிறார். ஆனா அது ரொம்ப ஒரு ஒரு வெரி பிராட் பேஸ்ட், அது ரொம்பவும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு கான்செப்ட். அது தர்மம் அப்படிங்கிறது த்ரூ ஆர் டு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு 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 தாத்து, சம்ஸ்கிருத தாத்து, தாத்துனா ஒரு வர்ப் ரூட், அது அதுதான் வந்து தாத்துன்னு சொல்றோம். ஒரு குறுகிய தாத்து த்ரூ அப்படிங்கிற தாத்துல இருந்து தர்மம், அதாவது டு சப்போர்ட் தாங்கி பிடித்தல், இல்லைனா டு நர்ச்சர், அதை வந்து தர்மம் வந்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு செழிப்பா வாழ்றதுக்கான வழி, அதான் நர்ச்சரிங், காப்பாற்றுதல். இப்போ தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் வந்து ரட்சிப்பவனை காப்பாற்றும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம். ஸோ இந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து வேதத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம் தர்ம நியாயம், ஒவ்வொரு கான்டெக்ட்லையும் ஒவ்வொரு வகையா தர்மம் மாறுறது. தர்மம் நியாயம், இவன் தர்மமான ஆளு நியாயமான ஆளு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க தர்மம்ங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நேர்மை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இப்போ வந்து நம்ம பிச்சைக்காரன் இப்படி கேட்கிறான் அப்படின்னா தர்மம் போடுங்கயா அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல தர்மம் அப்படிங்கிறது தானம் ஆர் ஆம்ஸ் கிவிங் ஆர் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருது. அது மாதிரி ஒவ்வொரு ராஜ்ய தர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா வந்து வியாபாரி தர்மம், அப்புறம் போர் தர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தர்மம் மாறுறது. ஸோ தர்மங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு 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 பாவம், ஒரு செயல் ஒரு செயல்பாடுகள், செயல்பாடுனா வந்து அதுல சடங்கும் இருக்கலாம். ஸோ பாவம் செயல்பாடு இதுவும் இது இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு தர்மம். அதாவது பாவம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தானம் பண்ணணும் அப்படிங்கிறது, புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாவம், அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணியகரமான செயல்லாம் பண்ணணும், தானம் கொடுக்கணும், கோயிலுக்கு போறது, ஏழைகளுக்கு உதவுறது, இந்த மாதிரி இல்ல கோயில் கட்டுதல் இந்த மாதிரி இது செயலுக்கெல்லாம் பேரு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் தர்மம். தர்மம்னா வெறும் தானம் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு விசேஷ தர்மத்துல வேதாத்தியனம் அப்படி சில அதுவும் உண்டு, அது அதுவும் வந்து தர்மத்தை சேர்ந்ததுதான். அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றது த்ரைவிதாக தர்மஸ்கந்தாக, அதாவது தர்மத்துல மூணு கிளைகள் இருக்கு. அதாவது நம்ம மூணுன்னு எடுத்துக்க வேணா, இங்க என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தர்மத்துல பல கிளைகள் உண்டு, அது பல மல்டி ஃபேசட்டட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். செயல்பாடு பாவனை எல்லாத்தையும் சேர்த்துதான் தர்மம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த தர்மம் அப்படின்னு பார்த்தா இது இப்போ எந்த பொருளையுமே நம்ம என்னன்றது விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். பிரமாணம்னா என்னது, நம்ம வந்து அது அந்த நம்ம அடையக்கூடிய அறிவு சரியான அறிவா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டா வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு இதுக்குதான் பிரமாணம் அப்படின்னு பேரு. இப்போ நம்ம வந்து ஸ்தூல வஸ்துக்கள், அதாவது நம்ம பிரபஞ்சத்துல காமனா வந்து இந்திரிய நுகர்ச்சினால நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள், இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து நமக்கு நேரடியா தெரியுது. இப்போ வந்து நெருப்பு எரியுறது அப்படின்னா கண்ணை பாக்குறோம், ஓ இந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதுக்கு பிரத்யக்ஷமா நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் பேரு. இப்போ வந்து சில சமயத்துல என்னாகும், நம்ம நேரடியா ஒரு பொருளை பார்க்க முடியாது, ஆனா அந்த பொருள்னால ஏற்பட ஒரு ஒரு விளைவு ஏற்படுத்தும் அந்த பொருள், அந்த விளைவை வச்சு இதுதான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து இப்போ வந்து ஒரு சமையல் கட்டுல வந்து விறகுல வந்து அடு நெருப்பு எரியுது, வெளியில இருக்கிறவன் நெருப்பை பார்க்க முடியாது, ஆனா ஜன்னல் வழியா வர புகையை வச்சிருந்து ஓ சரி இந்த சமையல் கட்டுல நெருப்பு எரியுது அப்படிங்கறத அவன் வந்து அனுமானிப்பான். சோ இதுக்கு அனுமான பிரமாணம் பேரு. அதாவது பிரத்யக்ஷ அனுமானங்கள் வந்து ஸ்தூல வஸ்துக்களுக்கு தான், அதாவது நம்ம பிரபஞ்சத்துல நேரடியா நம்ம வந்து பார்த்து இந்திரிய நுகர்ச்சியினால நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் வந்து இந்த பிரத்யக்ஷ அனுமானம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்த தர்மம் வந்து அந்த பிரத்யக்ஷ அனுமானங்கள் வச்சோ தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணு அப்படிங்கிறது இது இதோட பலன் என்ன அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்ல யாகம் பண்ணு இல்ல அந்த பிராயசித்தம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு அப்படிங்கறதுலாம் நாம வந்து எதை வச்சு சொல்ல முடியும்? இது நமக்கு நேரடியா பிரத்யக்ஷமாவோ அனுமானத்தை வச்சோ இதனால வந்து என்ன ஏற்படும் நாம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த தர்மங்கிற சூக்ஷ்மமான விஷயத்த அறிவிக்கிறது தான் வேதத்தோட முக்கியமான வேலை. அதான் மனுவும் சொல்றாரு, வேதா அகிலம் தர்ம மூலம். இந்த பூர பிரபஞ்சத்துக்குமே, இந்தியால மட்டும் சொல்லல, ஒரு தேசத்தை சொல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே வேதம் தான் தர்ம மூலம். இந்த தர்மத்துக்கு மூலம் வேதம் தான். சோ வந்து வேதத்தோட பிரதானமான பிரயோஜனம் அப்படிங்கிறது இந்த தர்மங்களை வந்து நம்ம வந்து அறிவிக்கிறது, அதாவது என்னென்ன நேரத்துல என்னென்ன செய்யணும். பொதுவா அந்த தர்மம் அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லலாம்னாக்கா, நம்ம அப்ப பார்த்த ரெண்டு விஷயம் பார்த்தோம், அதாவது வந்து துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி, வேதங்களும் அதுதான் சொல்றது. இந்த மாதிரி நீ செஞ்சானா, இந்த இந்த செயல் எல்லாம் செஞ்சானா நீ துக்கத்தை அடைவ, இந்த செயல் எல்லாம் செஞ்ச விளக்கினா நீ சுகத்தை இது பண்ணுவ, அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் இந்த செயல் செஞ்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறதும் சொல்றது. சோ பேசிக்கா இந்த நான் ரெண்டு சொன்ன குறிக்கோள்ல தான் வந்து இது இதுக்குதான் வேதமும் சொல்றது. அது தவிர இந்த நாலு புருஷார்த்தங்களையும் வந்து தர்மம் தான் அடிப்படை. முதல்ல தர்மத்தை வச்சுட்டா நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். இப்போ ராமாயணத்துல இருந்து சீதை சொல்றா, தர்மாதர்த்த பிரபவதி, தர்மாத் பிரபவத்தே சுகம், தர்மேன லபத்தே செல்வம், தர்ம தர்மசாரம் இதம் ஜெகத். அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, தர்மாதர்த்த பிரபவதி, தர்மத்துல என்ன அர்த்தம், அதாவது வெல்த், அதாவது நம்ம வந்து நீ காசுன்னு மட்டும் எடுத்துக்கூடாது, எல்லாமே தனதானிய சம்பத்துகள்லாம் அது தர்மத்துல என்ன வருது. அது மாதிரி தர்மாதர்த்த பிரபவதி, தர்மாத் பிரபவதே சுகம், நாம அடையக்கூடிய சுகங்களும் வந்து தர்மத்துல என்ன வருது. தர்மேன லபதே சர்வம், தர்மத்தாலதான் நம்ம எல்லாமும் அடையறோம். தர்மசாரம் இதம் ஜெகத்து, அதாவது தர்மம்னா ஜெகத்துக்கே சாரமானது அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகம் சொல்றது. அது மாதிரி திருவள்ளுவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இத. அதாவது அற வாழ்க்கை தர்ம வாழ்க்கை வாழ்றதுதான் இன்பம், மத்த புறத்த வாழ்ற வாழ்க்கையெல்லாம் அதுல புகழ் கிடையாது அப்படிங்கிறது சொல்றாரு. அதாவது இதோட சாரம், இந்த ரெண்டுத்தோட சாரம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் வந்து தர்மமான வாழ்க்கை தான் நிரந்தர சுகம் இன்பம், அதே மாதிரி நிரந்தரமான துக்க பிராப்தி அடைய முடியும் அப்படிங்கிறது. நிரந்தரமான துக்க பிராப்தி அப்படின்னா, இப்ப தர்மத்தை கடைப்பிடிச்சவனுக்கு எல்லாம் துன்பமே வரலையா, அவனுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். கண்டிப்பா கஷ்டம் வராம இருக்காது, துன்பம் அனுபவிக்காம இருக்க மாட்டான், ஆனா அந்த துன்பம் வந்தா சகிச்சுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த தர்ம அனுஷ்டானத்துல அவனுக்கு வருது. சோ இதுதான் வந்து இந்த இந்த தர்மத்தோட ஒரு பிரயோஜனம், தர்மானுஷ்டானத்தோட ஒரு பிரயோஜனம். சரி, இப்போ அந்த தர்மத்தை அறிவிக்கிறது, அதாவது தர்மம் என்ன அனுஷ்டானம் பண்ணும், எந்தெந்த காரியங்கள்ல எப்படி எப்படி யார் யாருக்கு தர்மங்கிறது, காமனா எல்லாரும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம், ஒருத்தருக்கு வந்து அதர்மம், ஒருத்தருக்கு தர்மம். இப்ப எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து ஒரு ஒரு சோல்ஜர் இதுல வந்து இந்தியன் ஆர்மியில போராடுற சோல்ஜர் வந்து எதிரிய கொன்னா அப்படின்னா, அவனுக்கு வந்து அது வந்து வீர செயல், அது அவனுக்கு வந்து அது புகழை தரக்கூடிய ஒரு செயல். அதே நாம இங்க நாட்டுக்குள்ள அதே வேலை பண்ணோம்னா நம்ம கொலை வழக்கு தான் நம்ம மேல போடுவோம். சோ ஒரே செயல் வந்து ஒருத்தனுக்கு புகழ கொடுக்கறது, இன்னொருத்தனுக்கு வந்து அது வந்து குற்றத்துல வந்து போய் ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யறது. சோ தர்மங்கிறது யூனிவர்சல் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஒருத்தருக்கே ஒரு செயல் வந்து ஒரு நாளைக்கு தர்மம், அது ஒரு நாளைக்கு அதர்மம். இப்ப வந்து ஒருத்தருக்கு ஆசோச்சம், அதாவது தீட்டு ஏற்படுறது, ஒன்னா ஜனன தீட்டு இல்ல மரண தீட்டு. அப்போ சில நாம நார்மலா நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், சந்தியா வந்தனம், காயத்ரி ஜபம், உபாசனம், இதெல்லாம் வந்து சில வேதாத்தியானம், இந்த கர்மாக்கள்னா அப்ப பண்ணா பாப்போம் அப்படிங்கறது சொல்றது. ஆனா அந்த காலத்தை தவிர்த்து மிச்ச நேரத்தைனா அது வந்து பண்ணணும், நியமமா பண்ணணும், அதுதான் சுகம் அப்படின்னு சொல்றது. சோ தர்மங்கிறது காலத்தாலையும் தேசத்தாலையும் அந்தந்த ஒரு வர்ணமோ குலத்தாலேயோ அது கண்டிப்பா இப்ப ராஜ்ய தர்மம் வந்து வேறையா இருக்கும், அதே அது வியாபாரி தர்மம் வேறையா இருக்கும், இப்ப பிராமண தர்மம் வேறையா இருக்கும். ஸோ அதனால வந்து இத மாதிரி வந்து நம்ம வந்து தர்மம் வந்து கால தேச ஆட்கள்னால வேறுபடலாம். இதுதான் தர்மத்தோட இயல்பு. எல்லாருக்கும் இந்த யூனிஃபார்மா தர்மங்கிறது இருக்காது. இது வந்து அடிப்படை, தர்மத்தோட அடிப்படை. இப்போ அந்த தர்மத்தை அறிவிக்கிற வேதத்தை பத்தி நம்ம வந்து ஒரு இப்போ இதுதான் அதோட மெயின், இந்த டாபிக்கோட மெயினான தலைப்பு இதுதான். வேதம்னா என்ன, இது இது என்ன, இது இதை பத்தி ஒரு அறிமுகம் தான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல போற ஒரு விஷயம். இப்போ வேதம் அப்படின்னா வித் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத இதுல இருந்து ஒரு வித் அப்படின்னா நாலெட்ஜ். வேதம் அப்படிங்கறனா அறியப்படுவது, நாலெட்ஜ், ஒரு பாடி ஆஃப் நாலெட்ஜ் அப்படி அப்படிங்கிறது தான் வேதம். இப்ப வந்து அந்த வேதம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து அது அபௌருஷேயத்துவம் அப்படின்லாம் சொல்றோம். அதாவது மனிதர்களால் இயற்றப்படாதது. இப்ப வந்து சங்க இலக்கியங்கள்லாம் கூட பார்த்தா எழுதா கிழவி, எழுதா கற்பு அப்படின்னா இருக்கு. அதாவது மனிதனால ஒரு கதை வடிவமாவோ ஒரு செய்யுள் வடிவமாவோ இயற்றாம, ஒரு ரிஷிகள்லாம் என்ன பண்றா, தபஸ்னால ஒரு உன்னத நிலையை அடையிறா. அந்த நிலையில வந்து அவளுக்கு வந்து அந்த மந்திரங்கள்லாம் வந்து அவளுக்கு வந்து வெளிப்படுறது. காதால கேக்குறா இல்ல கண்ணால பாக்குறா. சோ அத வந்து அவ சொல்றா. அதனால அவ வந்து சொந்தமா அவ எழுதுறது இல்ல. சாதாரணமா வந்து கவிதையோ இல்லைன்னா வந்து ஒரு உரையோ எழுதுற மாதிரி, சாதாரண மனுஷா மனித ஆத்தர்கள் அதாவது எழுத்தாளர்கள்லாம் எழுதுற மாதிரி இந்த உரை வந்து மனிதனால இந்த வேதத்தை எழுதப்படுறது கிடையாது. இதுக்குதான் அந்த அபௌருஷேயத்துவம் அப்படின்னு பேரு. நம்ம கேட்கலாம், இப்ப காயத்ரிக்கு ரிஷி விஸ்வாமித்திரர் தானே, இப்ப அப்பனா விஸ்வாமித்திரர் தான் வந்து இந்த காயத்ரி ஏற்றினாரா, அதாவது மனிதன் கவிதை எழுதுற மாதிரி ஏற்றினாரா அப்படின்னு கேட்டா இல்ல. காயத்ரி வந்து விஸ்வாமித்திரருக்கு திருஷ்டாந்தமாச்சு, திருஷ்டமாச்சு, மந்திர திருஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். நோயர் ஆஃப் மந்த்ரா, சியர் ஆஃப் சியர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், எஸ்சிஇஆர், பார்ப்பவன். இதுல என்ன பார்ப்பான் அப்படிங்கிற சொல்லும் வருது. சியர், சியர் ஆஃப் மந்த்ரா, மந்திர திருஷ்டா அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். சோ இதுதான் வந்து வேதத்தோட தன்மை, அபௌருஷேயத்துவம் அதோட தன்மை தான் வந்து வேதத்தோட சுபாவம். அத மாதிரி வேதத்திலே சொல்றது ரிச்சோவாட்சரே பரமே வியோமன்னு, அதாவது இந்த உள்ள இருக்கிற ஆகாசத்துல ரிக்குகள், இந்த மந்திரங்கள் அதெல்லாம் ஒளிச்சுட்டே இருக்கு. அத வந்து நம்ம வந்து தபஸ்னாலேயோ தியானத்தினாலேயோ நாமளே வந்து அதை வந்து நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வேத மந்திரங்களோட ஒரு தன்மை. சரி, இப்போ அந்த வேதங்கள் வந்து நாலு தர்மத்தை குறிக்கிறது அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அத மாதிரி வேதங்கள் வந்து மனிதனால் எழுதப்படவில்லை அப்படிங்கறது சொன்னேன். இப்ப வந்து வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது அது வந்து நாலு வகையா பிரிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரிக்கஜு சாம அதர்வணம் அப்படிங்கிறது நாலு வகையா வேதங்களை பிரிக்கலாம். இப்ப புராணங்கள் பிரகாரம் பார்த்தாங்கன்னா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் வரைக்கும் வேதங்கள் வந்து ஒரே பாடியா இருந்திருக்கு, ஒரே ஒரு வேதமா தான் இருந்திருக்கு. அது வந்து ஒவ்வொரு மன்மந்திரத்தோட கலியுகத்துல ஒரு வியாசர் ஒருத்தர் வருவார். வியாசர் அப்படின்னா வேதத்தை விபாகம் பண்றவர், பிரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த நமக்கு வந்து வந்த இந்த வைவசத மன்மந்திரத்துல கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற ரிஷி வந்து நமக்கு வந்து இந்த வேதத்தை வந்து விபாகம், ரிக்கஜு சாம சர்வனா வேதங்களை நமக்கு விபாகம் பண்ணி ரிக்க வந்து ஒரு ஒத்தட்ட, ரெஜுஸ வந்து ரிக்க வந்து பைலட்ட கொடுக்குறார், எஜுஸ வந்து வைஷம்பாயனர்கிட்ட கொடுக்குறார், சாமத்தை ஜெய்மினி கிட்ட கொடுத்தாரு, அது மாதிரி அதர்வ வேத சுமந்து அப்படிங்கிற ரிஷியிட்ட கொடுக்குறாரு. இதுதான் வந்து இந்த வேதத்தோட விபாகம். இப்போ இந்த வேதங்கள்லாம் வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்கு, ஒரு நாலு உட்பிரிவு இருக்கு. பொதுவா வந்து வேதங்களுக்கு நாலு உட்பிரிவு இருக்கு. ஒரு வேதத்தை எடுத்தா இப்ப ருக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம்னு எடுத்துட்டா ஒவ்வொரு வேதத்திலையும் ஃபர்ஸ்ட் சம்ஹிதை பாகம் அப்படின்னு உண்டு, அப்புறம் பிராமண பாகம் உண்டு, அப்புறம் ஆரணிக்கமும் உண்டு, அப்புறம் உபனிஷத்துன்னு ஒண்ணு உண்டு. இப்போ இந்த சம்ஹிதா பாகத்துலதான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்றது, இந்த நம்ம வந்து அக்னிமீழைய புரோஹிதம் இதெல்லாம் வருது. விஷய நிறைய மந்திர பாகங்கள் இருக்கு, அக்னிமீழைய புரோஹிதம், நம்ம புருஷ சூக்தங்கள், அப்புறமா விஷயத்தோர்ஜேத்வாதம், நிறைய மந்திர பாகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சம்ஹிதால வருது. சம்ஹிதைன்னா வந்து மந்திரங்கள். இப்போ இந்த மந்திரங்கள்லாம் குறிப்பா அந்த வேதங்கள்ல பரம்பொருளை வந்து யாக ரூபமா வந்து யஜ்ஞ புருஷனா வந்து வழிபடுற மாதிரி இருக்கு. 90-95% இந்த வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது யாக ரூபமான வழிபாடு தான் இருக்கு. அதாவது வந்து தர்ஷ பூர்ணமாசி எட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து சாதுர்மாசியம், அக்னிஹோத்திரம், அப்புறம் இந்த மாதிரி வாஜபேய யாகம், இந்த மாதிரி யாகங்கள் யாக ரூபமா தான் வந்து வேதத்தை வந்து யாக ரூபமா தான் வேதத்துல வந்து வழிபாடு பரம்பொருளை வழிபடுறதுக்கான முறை சொல்லியிருக்கு. 95% இப்படிதான். 95% கிரகஸ்த ஆசிரமத்தை பத்தி தான் பேசுறதா. நாலு ஆசிரமம் உண்டு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி. இப்போ பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியும். உபநயனம் ஆன அந்த பையனை வந்து வேதாத்தியனத்துக்கு குரு கிட்ட அனுப்பி வைக்கிறது. இது அப்புறமா வந்து அவன் வேதாத்தியனம் முடிஞ்சவனே அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம அனுஷ்டானத்தையும் அதுல சொல்ற தர்மத்திலையும் அவன் வந்து வாழணும். அப்புறமா வானப்பிரஸ்தம் அப்படின்னா கொஞ்சம் பக்குவப்பட்டவனே அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். குறைச்சு இருக்க வெளிப்படையா செய்ய வேண்டிய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அவன் வந்து காட்டுக்கு போயிடறான், ஒன்னா மனைவியோட போனான், இல்லைன்னா மனைவி முடியல அப்படின்னா பிள்ளைகள்டையோ சொந்தக்காரர்கள்ட்டையோ விட்டு போனான் அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து என்ன ஆறுது அவனுக்கு அந்த கொஞ்ச கர்மாவும் போய் அவன் சன்னியாசியாயி அந்த மோட்சத்துக்கு போயிடறான். சோ இந்த நாலு ஆசிரமத்துக்கும் கிரகஸ்த ஆசிரமம்னா இந்த மேஜரா வந்து இந்த வேதத்தை வந்து சொல்றது. ஏன்னா எல்லாரும் நிறைய பெரும்பான்மையா இருக்கிறவா கிரகஸ்தா தான். அதனால அவளை வந்து நம்ம அவளுக்கு யாரு வந்து ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு பார்த்தா 90% அந்த வேதம் அது வந்து கிரகஸ்தால தான் நோக்கி அது வந்து இருக்கு. யாக யஜ்ஞங்கள் கர்மாக்கள்லாம் அதுக்கு மத்தவாளை பத்தி இல்லைன்னு அந்த ஆடியன்ஸ் கம்மி. அந்த 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 அந்தந்த ஆசிரமம் இப்ப பிரம்மச்சரியம் முக்காவாசி பேர் நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிடுறா, வானப்பிரஸ்த சன்னியாசிகள்லாம் ரொம்ப கம்மி. அதனால வந்து வேதங்கள்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி யாகத்தை பத்தி தான் பரம்பொருள யஜ்ஞ வடிவமா வழிபடுறதுதான் சொல்லியிருக்கு. சோ அந்த யாகத்துக்கு தேவையான மந்திரங்களை தான் சம்ஹிதால சொல்லியிருக்கு. யாகத்துலன்னு மட்டும் இல்ல, சில மந்திரங்களுக்கு எல்லாம் வந்து நேரடியா வந்து யாக பயன்பாடுன்னு விதிச்சிருக்காது வரும்போது கட்டம் ஆகும்போது. ஆனா வந்து வேதமே இதை வந்து சொல்லணும் அப்படின்னு யாகத்துல வந்து எஜுர்வேதத்துல இந்த மந்திரங்களை யாகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. அதை இன்னொன்னு பார்ப்போம், அந்த வந்து பயன்பாட்டை பொறுத்து வேதத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க. சோ இப்ப சம்ஹிதானா ஒண்ணும் இல்ல மந்திரங்கள். இப்ப பிராமணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா பிரம்ம அப்படின்னா வேதம்னு அர்த்தம். பிரம்மான சதுர்முக பிரம்மன் மட்டும் கிடையாது, பிரம்ம அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வேதத்தை பத்தி அதாவது அந்த மந்திரங்களை பத்தி ஒரு விளக்கம், ஒரு ஒரு கிரியையை நம்ம வந்து எப்படி செய்யணும், எப்படி வந்து என்னென்ன யாகங்கள்ல என்னென்ன ஆகுதி கொடுக்கணும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கறத வந்து ஒரு விளக்க உரைய அதை பண்ணா என்ன பார்ப்போம் புண்ணியம், அந்த மந்திரங்களை பத்தி ஒரு விளக்கம், சில ஆத்தியாத்மிகமான விஷயங்களும் அங்க வந்து விளக்கமா சொல்றது. சோ இந்த விளக்க உரையதான் பிராமணன் அப்படின்னு சொல்றோம். பிராமணனா பிராமண வகுப்பு இந்த இடத்துலன்னு அர்த்தம் கிடையாது. வேதத்தை பத்தின விளக்கம், அந்த வேதமே தன்னை பத்தி விளக்கிக்கிறது அப்படிங்கறத சொல்றதுதான் பிராமணன். இப்ப அந்த பிராமணத்தோட கடைசி பகுதிகள் தான் ஆரணிக்கம்னு சொல்றது. குறிப்பா இதை வந்து வானப்பிரஸ்திகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வந்து நான் வந்து எனக்கு அது இன்னும் சரியா தெரியல. ஆனா ஆரண்யக்கம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து இப்போ வேதத்துல இந்த அரண பிரச்சனை முதல் பிரச்சனை ஆரண்யத்துல வரும்போது அரண்ய தீத அரண்யத்துல தீனம்னு அப்படின்னு தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி அப்படின்லாம் வருது. இந்த அரண்ய அரண்யத்துல காட்டுல தீனம்னா இந்த தபஸ்வி புனிதத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. சோ இதுக்கெல்லாம் ஆரண்யக்கங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. இப்போ அடுத்தாப்புல இந்த ஆரண்யக்கத்தோட ரொம்ப கடைசி பகுதி, இந்த கடைசி பகுதியை தான் நம்ம வந்து உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறோம். உபநிஷதங்கள்னா வந்து நிறைய பேருக்கு ஃபேமஸா தெரிஞ்சிருப்பான், தைத்திரிய உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத்து, பிருகதாரண்ய உபநிஷத்து அப்படின்னு நிறைய உபநிஷதங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த இந்த ஆரண்யங்களோட கடைசி பாகம்னு அவசியம் கிடையாது. சில உபநிஷத்துக்கள்லாம் சம்ஹிதையிலே இருக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரியும் சில இப்போ ஈஷாவாசிய உபநிஷத்துனா பார்த்தா அது வந்து கிருஷ்ணயஜுர்வேத சம்ஹிதையிலேயே வருது. சோ இது பொதுவான பிரிவு தான். அந்தந்த வேத சாக்கைகள்ல சில மாற்றங்கள் இருக்கவே இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து இதை வந்து பொதுவான பிரிவாதான் பார்க்கணுமே தவிர அந்தந்த வேத சாக்கைகள்லதான் அந்தந்த உபனிஷத்துக்களோ மந்திரங்களோ பிராமணமோ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். பொதுவான பிரிவு வந்து உபனிஷத்துக்கள் வந்து ஆரண்யக்கத்தோட கடைசி பாகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் வந்து பொதுவா எல்லா வேத சாக்கை. வேத சாக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப யஜுர்வேதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஜுர்வேதம் அப்படின்னு பார்த்தா எஜுர்வேதத்துக்கு ஒரே ஒரு எஜுர்வேதம்னு கிடையாது. அதுல சுக்ல எஜுர்வேதம்னு ஒரு 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 வருஷன் நம்ம சொன்னோம். கிருஷ்ண எஜுர்வேதம் அப்படின்னா அது ஒரு வருஷன் சொன்னோம். இந்த சுக்ல எஜுர்வேதத்துக்கு கீழே வந்து ஜென்ரலா என்ன ஆகும்னா காண்மம் மாத்தியம் தினம் அப்படின்னு சொல்றோம். கான்மஷாக்க சுக்லயஜுர்வேதம்ங்கிறது யாக்ஞவல்க ரிஷினால அவர் வந்து அவர்னால வந்து அது வெளிவந்தது. இந்த யாக்ஞவல்க ரிஷி கிட்ட ரெண்டு வகையான சாக்கைகள் தெரிஞ்சிருக்கு. மாத்தியந்தின சாக்கைன்னு இருக்கு. இந்த பொதுவா நார்த் இந்தியா சைட்ல இதை பார்க்கலாம். இப்போ பத்ரம் கர்ணே பிஹிஷோனு யான அப்படின்னு ஒரு ரிதமிக்கா சொல்லுவாவா. இது வந்து மாத்தியந்தின சாக்கைன்னு பேரு. கையை சுட்டிண்டு இப்படி எல்லாம் கையை சுட்டிண்டு சொல்லுவா முன்னாடி பின்னாடி. இப்ப கான்வ சாக்கைங்கிறது தான் இங்க தெற்க ரொம்ப வந்து பிரசித்தியா இருக்கு, ரொம்ப பிரபலமா அதுதான் இருக்கு. அது கேட்டாக்கா அது ரிக்வேத மாதிரியேதான் இருக்கும், அதுல ஒன்றும் பெருசா நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு ஷாக்கைக்கு எக்ஸாம்பிள். அது மாதிரி தைத்திரியத்தை எடுத்திருந்தோம்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல கீழே எடுத்தோம்னா நம்ம கட ஷாக்கைன்னு இருக்கு. அப்புறமா வந்து நிறைய நிறைய காபிஷ்டலம் இருக்கு, நிறைய ஷாக்கைகள் இருக்கு. இதுக்குதான் ஷாக்கைன்னு பேரு. சோ பொதுவா ஒரு வேத ஷாக்கைன்னு எடுத்தா பெரியவர்கள் இப்படிதான் இருக்கும். 90% வேத சாக்கைகளுக்கும் இப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இதுக்கே எக்ஸப்ஷன் வந்து தைத்திரிய சாக்கையில வந்து நான் சொன்னேன், பிராமணம் வந்து உரைநடை மாதிரிதான் இருக்கும். பொதுவா சம்மித்தர மந்திரங்கள்லாம் வந்து சந்தோபத்தமா இருக்கும், அதாவது செய்யுள் வடிவத்துல இருக்கும். அதுக்கு வந்து இந்த சந்தம் ஆர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மீட்டர்லாம் அமைஞ்சிருக்கும். இது வந்து சம்மித்தல வந்து மீட்டரா இருக்கிற மந்திரங்கள்லாம் இருக்கும். பிராமணத்துல இருக்கிறது வந்து இந்த மந்திரங்களை வந்து கோட் பண்ணி பேஷஜங்க வகித்யாகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஷஜங்கவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி இத்தியாகா இப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யாவந்த ஏவ கிராமியா பசவஹா அப்படின்னு சொல்லணும். சோ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு செயல்முறை விளக்கமோ இல்ல இந்த திரம்பகையஜாமகை இத்தியாகா அப்படின்னு சொல்லணும். இந்த திரம்பகையஜாமகைங்கிறது ஒரு பிரசித்தமான மந்திரம். இது என்ன சொல்லணும், இது என்னது, இதோட விஷயம் என்ன அப்படிங்கிறது வேதமே பிராமணத்தை விளக்குறது. சோ பிராமணம்ங்கிறது ஒரு உரை மாதிரி ப்ரோஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த தைத்திரியத்துல ஃபார்ச்சுனேட்டாவோ அன்பார்ச்சுனேட்டாவோ தைத்திரியத்துல ரெண்டும் கலந்துருக்கு. சம்மித்தல பிராமணம் வருது, பிராமணத்துல சம்மித்தா வருது. சோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் இருக்கு, ஒரு கலவை இருக்கு இங்க சம்மித்தைக்கும் பிராமணத்துக்கும். இது வந்து தைத்திரியத்துக்குன்னே ஏற்பட்ட ஒரு 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 தனிப்பட்ட ஒரு தன்மை இதுக்கு. இது மத்த சாக்கைகள்ல இதை வந்து பாக்குறது கஷ்டம். இப்ப ருக்வேதம் கிரமமாவே பார்த்தா சம்மித தனியா இருக்கு, அக்னிமீட புரோஹிதம்னு ஆரம்பிச்சு கடைசியா பார்த்தா மன்னத்துல கடைசி இருக்கு. அப்படின்னு இருக்கு மண்டலம், கடைசியா முடியுது. இது வரைக்கும் மண்டலம் சம்மிதா முடியுது. ஒன்னா மண்டலம் போனா நம்ம அஷ்டகம் சொல்லலாம். அப்புறம் ஐத்திரேய பிராமணம் வருது. அப்புறமா வந்து கடைசியில ஐத்திரேய உபநிஷத்து வருது. இங்க ஐத்திரேய ஆரண்யகம் வருது, ஐத்திரேய ஆரண்யகத்து கீழே உபநிஷத்துன்னு வருது. சோ இதுதான் வந்து பொதுவா இருக்கு. அத மாதிரி இங்க பிருஹதாரண்யகத்தை பார்த்தா இங்க வந்து அவ வந்து 30-32 பிரஷ்னமோ ஏதோ இருக்கு அந்த சம்மிதையில. அப்புறமா வந்து கடைசியில பார்த்தா சதபத பிராமணம் வருது. ரெண்டு சாக்கைக்கும், கான்வ சாக்கைக்கும் சரி மாத்தியந்தின சாக்கைக்கும் சரி சதபத பிராமணம் தான் காமன். அதுல எல்லாருக்கும் பிரசித்தமான உபநிஷத்து ஒன்று வருது, அது வந்து பிருஹதாரண்யக உபநிஷத்து. அதே மாதிரி வந்து சாந்தோக இது சாமவேதத்தையும் இப்படியேதான். அதுல வந்து பார்த்தானா அது வந்து ருக்கா இருக்கு, அந்த ருக்குக்கு கானங்களாகவும் இருக்கு. அப்புறமா வந்து அந்த அந்த தாளவாக்குற பிராமணம் இருக்கு, ஜெய்மின்ய பிராமணம் இருக்கு. அது மாதிரி சாந்தோகிய உபநிஷத்து அந்த காலவாக்கர சாக்கையில உபநிஷத்தா வருது.